الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. بنيتكم ملككم ريا سهودر سهودره السلام عليكم ورحمة الله وبركاته. نام انجلوديا اند سيرا تودر وغبل بدر پورين مكيا نهل وغل اند تلائبل تودرند ارسل وارنگلاغ சில விடயங்களை கற்றறிந்து வருகின்றோம். அந்த தொடரில் இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் இணைந்திருந்த அந்த சிறிய கூட்டத்தினர்களாகிய நபி தோழர்களும் பத்ர் போரில் அமோக வெற்றியை அடைந்து குரைஷி காஃபிர்கள் படுமோசமான தோல்விக்கு ஆளாகி அந்த தோல்வியின் கவலைக்குரிய செய்தி மக்காவை போய் அடைந்து அவர்களை மிகப்பெரும் வியப்பிலும் கவலையிலும் ஆழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மதீனமா நகருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சில தோழர்களின் மூலமாக இந்த சுப செய்தியை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அதற்கு பின்னால் நபி அவர்கள் பத்ரிலே 3 நாட்கள் தங்கியிருந்த அந்த சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். 3 நாட்கள் பத்ரிலே நபி அவர்கள் தங்கியிருந்து விட்டு அவர்களுடைய பயணத்தை மதீனாவை நோக்கி நபி அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே தோழர்களுக்கு மத்தியில் சிறிய ஒரு பிளவு ஏற்படுகின்றது. எந்த விடயத்தில் என்று சொன்னால், அந்த பத்ர் போர்க்களத்திலே காவிர்கள் விட்டுவிட்டு சென்ற கொள்ளை பொருட்கள், கனிமத்து பொருட்களை சஹாபாக்கள் திரட்டுகின்றார்கள். அதை சொந்தமாக்கிக் கொள்வதிலே தோழர்களுக்கு மத்தியில் சிறியதொரு பிளவு ஏற்படுகின்றது. இந்த பிளவை நபி அவர்கள் கண்காணித்த பொழுது தனி நபர்கள் அவரவர்களுடைய கைகளிலே வைத்திருக்கக்கூடிய அனைத்து கனிமத் பொருட்களையும் ஒரு இடத்திலே திரட்டும்படி செய்து அனைத்தையும் நபி அவர்கள் ஒரு நபித்தோழருடைய பொறுப்பிலே, அப்துல்லாஹி இப்னு காப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழருடைய பொறுப்பிலே நபி அவர்கள் அவைகள் அனைத்தையும் எடுத்து வரும்படி பணிக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை உபாதத் இப்னு ஸாமித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். பத்ருடைய யுத்தத்திலே பங்கெடுப்பதற்காக வேண்டி நாங்கள் நபியுடன் புறப்பட்டு சென்றோம். அங்கே யுத்தம் மிக சிறந்த முறையில் மிகப்பெரிய வெற்றியுடன் முடிவு காணுகின்றது. அந்த நேரத்திலே ஏற்கனவே நாம் சொன்னதை போன்றே தோழர்கள் 3 பிரிவினர்களாக இருந்தார்கள். ஒரு சாரார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கூடாரத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, நபியை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு சில சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். அதேபோன்று களத்திலே யுத்தம் புரிந்து கொண்டிருந்தவர்கள் ஒரு சாரார் பெருமுதுகு காட்டியோடக்கூடிய அந்த குறைசி காவிர்களை துரத்தி கொண்டு செல்கின்றார்கள். மற்ற சாரார் அங்கே இருக்கக்கூடிய கொள்ளை பொருட்களை திரட்டி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது 3 சாராரும் 3 விதமாக கருத்து சொல்லுகின்றார்கள். இந்த கனிமத்து பொருட்களை சேகரித்த நேரத்திலே, அதை சேகரித்த அந்த களத்திலே இருந்தவர்கள் சொல்லுகின்றார்கள், நாம் தான் இதற்கு சொந்தக்காரர்கள், இதிலே யாருக்கும் உரிமை கொண்டாட முடியாது, ஏனென்றால் நாம் தான் இந்த கொள்ளை பொருட்களை எல்லாம் திரட்டினோம் என்று சொன்னார்கள். அதே போன்றே அந்த காவிர்களை துரத்தி சென்ற சாரார் சொல்லுகின்றார்கள், இந்த கொள்ளை பொருட்களை விட்டுவிட்டு செல்வதற்கு நாம் தான் காரணமாக இருந்தோம், அவர்களை துரத்தி அடித்தவர்கள் நாம் தான், அவர்களை விட்டிருந்தால் அந்த பொருட்களையும் சுமந்துதான் அவர்கள் சென்றிருப்பார்கள், அதனால் அதற்கு நாம் தான் உரிமை கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இது மனிதர்களிடையே மத்தியிலே வரக்கூடிய ஒரு நிலைமைதான். இதற்கு யாரையும் குறை சொல்ல முடியாது, யாரும் விதிவிலக்கு கிடையாது இந்த விடயத்திலே. ஆனால் அங்கே ஆன்மீக தலைமைத்துவம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட பிளவுகளுக்கு மத்தியில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற அந்த வழிகாட்டல் அங்கே இருக்கின்றது. குர்ஆன் இறங்கக்கூடிய சமயம், ஆகவே இதை ஒரு பிரச்சனையாக வளரவிடாமல் நபி அவர்கள் மிக அழகான முறையில் இந்த பிரச்சனையை கையாளுகின்றார்கள். அதேபோன்று நபியை பாதுகாத்திருந்த தோழர்கள் சொல்லுகின்றார்கள், நாம் தான் தலைமைத்துவத்தை பாதுகாத்திருந்தோம், ஆகவே நமக்கும் இதிலே பங்கு வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனிய வசனத்தை இறக்குகின்றான். சூரத்துல் அன்பாலுடைய அந்த ஆரம்ப வசனங்களை அல்லாஹு தஆலா இறக்குகின்றான். எஸ் அலூனக அனில் அன்பால், நபியே உங்களிடத்திலே அந்த யுத்தத்திலே விட்டு விட்டு செல்லப்பட்ட கொள்ளை பொருட்களை பற்றி, கனிமத் பொருட்களை பற்றி அவர்கள் கேட்கின்றார்கள். குலில் அன்பாலு லில்லாஹி வர் ரசூல், அந்த கனிமத் பொருட்களுடைய விடயத்திலே அதற்கு சொந்தக்காரர்கள் யார்? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர். அல்லாஹு தஆலா பிரச்சனைக்கு முற்றும் முழுதான ஒரு முற்றுப்புள்ளியே வைத்து விடுகின்றான். ஃபத்தகுல்லாஹ், நீங்கள் இந்த விடயத்திலே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வாஸ்லிஹூ தாஸா பைனிக்கும், உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த உறவுகளை நீங்கள் நல்லிணக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் அற்ப பொருளை மையப்படுத்தி உங்களுக்கு மத்தியிலே புலவுகள் வந்துவிடக் கூடாது. நீங்கள் ஒரு பெரும் வெற்றியை நீங்கள் அடைந்திருக்கின்றீர்கள், இது ஒரு பெரிய தோல்வியாக மாறிவிடக் கூடாது. எதிரிகளை நீங்கள் துரத்தி அடித்து விட்டீர்கள், உங்களுக்கு மத்தியிலே புலவு வந்துவிடக் கூடாது என்ற கருத்துப்பட அல்லாஹ் சொல்லுகின்றான். நீங்கள் உண்மையான இறை விசுவாசிகளாக இருந்தால் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். அவர்கள் இந்த விடயத்தில் எந்த முடிவை சொல்லுகின்றார்களோ அதற்கு முழுமையாக நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹு தாலா அந்த பிரச்சனையை வேரோடு அந்த இடத்திலே களைந்து விடுகின்றான். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொன்னதை போன்று அப்துல்லாஹ் இப்னு கஅப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழருடைய பொறுப்பிலே அவைகள் அனைத்தையும் விட்டு விடுகின்றார்கள். அவர்கள் அப்படியே பயணத்தை தொடர்ந்து பஃப்ரா என்று சொல்லக்கூடிய, சஃப்ரா என்று சொல்லக்கூடிய இடத்தை அடைகின்றார்கள். சஃப்ரா என்று சொல்லக்கூடிய இடத்தை அடைந்ததும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதாவது மணல் குவியல் பகுதியிலே நபி அவர்கள் அவர்களுடைய கூடாரத்தை அமைக்கின்றார்கள். இது மதீனாவுக்கு செல்லக்கூடிய அந்த இடத்திலே, அந்த இடத்திலே வந்து கனிமத் பொருட்களை நபி அவர்கள் பங்கு வைத்து விடுகின்றார்கள். கனிமத் பொருட்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றான். وَعَلَمُوا أَنَّمَا غَنِمْتُمْ مِنْ شَيْءٍ فَأَنَّ لِلَّهِ خُمُسَهُ وَلِلرَّسُولِ وَلِذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ وَابْنِ السَّبِيلِ. இந்த கொள்ளை பொருட்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதும் தீர்க்கமாக குர்ஆனிலே முடிவாக அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். وَعَلَمُوا أَنَّمَا غَنِمْتُمْ مِنْ شَيْءٍ, நீங்கள் யுத்தத்தில் எந்த ஒரு கொள்ளை பொருளையும் உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அதை எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்று சொன்னால், فَأَنَّ لِلَّهِ خُمُسَهُ, அதை ஐந்தாக பிரித்து அதிலே ஒரு பகுதி யாருக்கு? அல்லாஹுக்கும். அல்லாஹுக்கு என்று சொன்னால் அந்த இடத்திலே என்ன விளக்கம்? அல்லாஹுக்குரியது அனைத்து மூமின்களுக்கும் தான் சொந்தமாகும். ஃபன்னல்லாஹி ஹுமுஸஹு வலில் ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும், வலிதில் குர்பா நபி அவர்களுடைய குடும்ப உறவினர்களுக்கும், வல் யதாமா அனாதைகளுக்கும், வல் மசாகீன் அதே போன்று ஏழைகளுக்கும், வபனி சபீல் வழிப்போக்கர்களுக்கும், இந்த ஐந்து கூட்டத்தினர்களுக்கும் அந்த ஐந்திலே ஒரு பகுதி இருக்கின்றது. அப்ப இந்த கொள்ளை பொருட்களை ஒட்டுமொத்தமாக திரட்டி எடுத்து அதை ஐந்தாக பிரிக்க வேண்டும். ஐந்திலே ஒரு பகுதி முன்னால் சொல்லப்பட்ட ஐந்து சாராருக்கும், அல்லாஹுடைய தூதர், நபியுடைய குடும்பத்தினர்கள். ஏன் நபியுடைய குடும்பத்தினர்களுக்கு அதிலே பங்கு வருகின்றது என்று சொன்னால், அவர்களுக்கு ஜகாத்தே ஹராம், நபியுடைய குடும்பத்தினர்கள் ஜகாத்தை பெற முடியாது என்பதனால் அவர்களுக்கு இந்த கனிமத்திலே பங்கு இருக்கின்றது. அதே போன்று யாருக்கு? அனாதைகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு. இந்த ஐந்து கூட்டத்தினர்களுக்கும் கனிமத்திலே ஐந்தில் ஒரு பகுதி போகும், அடுத்த நான்கு பகுதியையும் போராளிகளுக்கு முறையாக பங்கு வைக்கப்படும். அதிலே ஒட்டகத்தில குதிரையில ஏறி பயணம் செய்தவர்களுக்கு ஒரு விதம், அதே போன்று ஒரு எதிரியை நேரடியாக தாக்கி அவரை கொலை செய்தால் அவருடைய அந்த பொருட்கள், இது ஒரு பெரிய தலைப்பு, அதே ஃபிக்ஹுடைய நூல்களிலே மிக விரிவாக ஆராய்ந்திருக்கின்றார்கள் அறிஞர்கள். இந்த அடிப்படையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுகின்றது. இப்பொழுது நபி அவர்கள் அந்த கனிமத் பொருட்களை முறையாக பங்கு வைத்து விட்டு அவர்களுடைய பயணத்தை தொடர்கின்றார்கள். அங்கே யார் இருக்கின்றார்கள்? நபியுடன் தோழர்களும் நபியுடன் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று சிறை பிடிக்கப்பட்ட சுமார் 70 பேர்கள், குறைஷி காவிர்களே 70 பேர்கள் கொலை செய்யப்பட்டு இன்னும் 70 பேர்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். அந்த 70 பேர்களும் அழைத்து செல்லப்படுகின்றார்கள். யாரோட? நபியோடு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். அந்த 70 பேர்களே மிக மோசமான மக்களும் இருந்தார்கள். அதே போன்று நிர்பந்தமாக யுத்தத்துக்காக வேண்டி வலுக்கத்தாயப்படுத்தி அழைத்து வரப்பட்டவர்களும் இருந்தார்கள். நபியுடைய குடும்ப உறவினர்கள், சஹாபாக்களுடைய நெருங்கிய உறவினர்கள், இப்படிப்பட்ட பலரும் அந்த 70 பேர்களுடைய கூட்டத்தில் இருக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமாக நபர் இப்னுல் ஹாரிஸ், அதே போன்று உக்பத் இப்னு அபி முஐஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு படுமோசமான காவிர்களும் அங்கே இருக்கின்றார்கள். நபி அவர்கள் அந்த மதீனாவுக்கு செல்லக்கூடிய வழியிலே சஃப்ரா என்று சொல்லக்கூடிய இடத்தை அடைந்தார்கள். அந்த நேரத்திலே நதுர் புனுல் ஹாரிஸை கொலை செய்யும்படி நபியவர்கள் கட்டளை இருக்கின்றார்கள். பணைய கைதுதான், ஆனால் அவனை கொலை செய்து விடும்படி நபியவர்கள் கட்டளை இருக்கின்றார்கள். ஆகவே அவன் மிக படுமோசமான ஒரு நபியுடைய இஸ்லாத்துடைய ஒரு பக்கா எதிரியாக இருந்த காரணத்தினால் இவனை விட்டுவிட்டால் எதிர்காலத்திலே இவன் இன்னும் பெரிய பிரச்சனைகளைத்தான் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏற்படுத்த இருக்கின்றான் என்ற காரணத்தினால் அதை கருத்திலே கொண்டு நபி அவர்கள் நதுர் பின் ஹாரிஸை கொலை செய்யும்படி பணிக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நபரை கொலை செய்து விடுகின்றார்கள். அதே போன்று இர்கும் துபையா என்று சொல்லக்கூடிய இடத்தை அடைந்த நேரத்திலே உக்பத்து பின் அபீ முஐத் என்று சொல்லக்கூடிய அடுத்த அந்த காவிரையும் கொலை செய்யும்படி நபி அவர்கள் கட்டளையிட்டு விடுகின்றார்கள். ஏன்னா உக்பத்து பின் அபீ முஐத்தை பொறுத்தவரையில் அவன் நபிக்கு மிகப்பெரிய தொந்தரவு கொடுத்தவன். மக்காவுடைய காலத்தில் அவன் தான் நபி அவர்கள் காபாவுலே தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒட்டகத்துடைய அந்த குடல்களை எல்லாம் கொண்டு வந்து நபியுடைய கழுத்திலே போட்டவன். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நபியுடைய கழுத்திலே ஒரு சால்வையை போட்டு அவர்களுடைய கண்கள் எல்லாம் வெளியாகும் அளவுக்கு மிக கொடூரமாக நபியவர்களை தாக்கியவன். ஆகவே அவனுடைய விடயத்திலையும் நபி அவர்கள் தீர்க்கமான முடிவெடுத்து உக்பாவையும் கொலை செய்யும்படி சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அவன் கெஞ்சி கேட்கின்றான், என்னுடைய சிறு பிள்ளைகள் மக்காவில் இருக்கின்றார்களே, இவர்களுக்கு யார்தான் பொறுப்பு என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன்னார், அவர்களுக்கு நெருப்புதான் இருக்கின்றது, அவர்களுக்கு நெருப்புதான் என்று சொல்லி அந்த இடத்திலே நபி அவர்கள் யாரையும் கொலை செய்யும்படி பணிக்கின்றார்கள். அவர்களை ஆசிபுனு சாபித் என்று சொல்லக்கூடிய அன்சாரி தோழர் அல்லது அலி, இந்த இருவர்களை ஒருவர் கொலை செய்து விடுகின்றார்கள். இப்படியாக இந்த இருவர்களும் சாதாரண பணைய கைதிகளாக இருந்தால் நபி அவர்கள் கொலை செய்யும்படி பணித்திருக்க மாட்டார்கள். இவர்கள் யுத்தத்தை வழிநடத்திய முக்கியமான தலைவர்கள். அதே போன்று மக்காவுடைய காலத்திலே நபிக்கும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய தொந்தரவுகளை கொடுத்தவர்கள். அதனால் தான் இந்த இருவர்களையும் கொலை செய்யும்படி நபி அவர்கள் பணித்தார்கள். வேறு யாரைக்கும் எந்தவிதமான நோவினைகளும் துன்புறுத்தல்களும் செய்யாமல் அவர்களை முறையாக நபி அவர்கள் தோழர்களுடன் சேர்த்து அழைத்து செல்கின்றார்கள். இப்பொழுது நபி அவர்கள் மதீனாவை அண்மித்ததும் கூட்டம் கூட்டமாக மதீனாவாசிகள் நபி அவர்களுக்கு சுபசோபனம் சொல்லி அவர்களை மதீனாவுக்குள்ளே அழைத்து செல்வதற்காக வேண்டி கூட்டம் கூட்டமாக வருகின்றார்கள். அந்த வந்த மக்கள் எல்லாம் ரௌஹா என்று சொல்லக்கூடிய இடத்திலே நபி அவர்களை வரவேற்று நபி அவர்களுடன் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். அந்த நேரத்திலே சலமத்து புனு சலாமா என்று சொல்லக்கூடிய நபித்துவார் சொல்லுகின்றார்கள், எதற்காக நீங்கள் எங்களுக்கு சுபசோபனம் சொல்லுகின்றீர்கள்? நாங்கள் சந்தித்தவர்கள் எல்லாம் இந்த வழுக்கு தலையுள்ள கிழவர்கள் ஒரு கூட்டத்தை தானே, கட்டப்பட்ட ஒட்டகங்களை போன்று மிக பலவீனமான மக்களை தான் சந்தித்தோம். அவர்களுடைய விடயத்தை நாங்கள் மிக வேகமாக முடித்து விட்டோம். இதெல்லாம் பெரிய ஒரு யுத்தம் அல்ல என்ற மாதிரி பேசுகின்றார்கள். யார் அப்ப சிம்பிளாக இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிட்டதே என்ற மாதிரி யாரும் சொல்றாரு? சலமத்து இப்னு சலாமா சொன்னதும் நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்னு அஹி உலாயிகல் மல, அவர்கள் தான் அந்த குரைஷி காவிர்கள் இருந்த மிகப்பெரிய தலைவர்கள். அவர்கள் லேசானவர்கள், நீங்கள் கருதுவதை போன்றே லேசானவர்கள் அல்ல, அவர்கள் தான் குறைசிகளுடைய தலைவர்கள். அவர்களைத்தான் நாங்கள் அல்லாஹுடைய உதவியினால் வென்றெடுத்து வந்திருக்கின்றோம் என்ற கருத்தை நபியவர்கள் சொல்லுகின்றார்கள். உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு தெரியும், அதாவது அவர்கள் அவுஸ் கோத்திரத்தினர்களே மிக முக்கியமான ஒரு நபர். உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் பைஅத்துல் அகபத்தி சானியா, இரண்டாவது அந்த அகபாவுலே நடைபெற்ற உடன்படிக்கையின் பொழுது நபி அவர்கள் 12 தலைவர்களை தெரிவு செய்தார்கள். அதிலே அவுஸ் கோத்திரத்திலே தெரிவு செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு நபித்தோழர் தான் உசைத் இப்னு ஹுதைர். அவர்கள் வந்து நபி அவர்களிடத்திலே, உங்களுக்கு அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்ததற்கு அல்லாஹுவை நாங்கள் புகழுகின்றோம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹுவின் மீது ஆணையாக நீங்களுக்கு நீங்கள் ஒரு யுத்தத்தை எதிர்கொள்வதற்காக வேண்டி மதீனாவிலே இருந்து வெளியேறி இருப்பீர்கள் என்றிருந்தால், யுத்தத்துக்காகத்தான் நீங்கள் போயிருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நான் பின்வாங்கி இருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு வணிக கூட்டத்தை தாக்குவதற்காக வேண்டி வழிமறிப்பதற்காக வேண்டித்தானே இந்த மக்களை அழைத்து சென்றீர்கள், அதனால் தான் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, இல்லை என்றிருந்தால் நிச்சயமாக நானும் இந்த யுத்தத்திலே பங்கெடுத்திருப்பேன் என்று அவர்களுடைய கவலையை தெரிவிக்கின்றார்கள். அப்பொழுது நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், சதத்த, உண்மைதான் சொல்லுகின்றீர்கள் உசைதே, உங்களின் மீது குற்றம் கிடையாது என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள். அதற்கு பின்னால் நபியவர்கள் மதீனாவுக்குள்ளே அந்த வெற்றியுடன் மிகப்பெரிய ஆரவாரத்துடன் நுழைகின்றார்கள். மதீனாவை சூழ இருந்த எல்லா கிராமப்புறங்களுக்கும் இந்த செய்தி மிக வேகமாக பரவுகின்றது. அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய பயமும் நபியின் மீதும் அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மீது ஒரு பெரிய பயமும் கண்ணியமும் கௌரவமும் அவர்களை ஆட்கொள்ளுகின்றது. இந்த நேரத்திலே மதீனாவுடைய நெருக்கதியாக இருந்த ஒரு கூட்டத்தினர்கள் இருந்தார்கள். யார் அவர்கள்? நயவஞ்சகர்களாக ஒரு கூட்டத்தினர்கள் இருந்தார்களே. இப்ப இவர்களுக்கு செய்வது அறியவில்லை. இவர்கள் எதிர்பார்த்தார்கள், முகம்மது ஏதோ ஒரு சிறிய கூட்டத்தோட மக்கத்து படையை எதிர்ப்பதற்காக போயிருக்கிறார், படு தோல்வியுடன் தான் முகம்மது திரும்ப போறார், அல்லது அவர்களுடைய கதை பதிலே முடிந்திருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு நேர்மாற்றமாக அல்லாஹ் என்ன செய்கின்றான், நபிக்கும் தோழர்களுக்கும் அமோக வெற்றியை கொடுத்து மதீனாவுக்குள்ளே மிகப்பெரிய ஆரவாரத்தோட கண்ணியமாக உள்ளே வருகின்றார்கள். இப்ப மிகப்பெரும் சங்கடத்துக்குள்ளாக கூடியவர்கள் யார்? அங்கே இருந்த முனாஃபிக்கள். அதனால அவர்கள் செய்வதறியாமல் நயவஞ்சகத்தனமாக இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமாக அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்களுடைய தலைவனாக இருந்த அப்துல்லாவும் அவனோடு இருந்த ஒரு கூட்டத்தினர்களும் நயவஞ்சகத்தனமாக என்ன செய்கின்றார்கள், இஸ்லாத்திலே நுழைகின்றார்கள். வேறு வழியில்லை. ஏன் இப்படியே அவர்களுடைய எதிர்ப்பை மதீனாவுல வழிகாட்டணும் என்று சொன்னா அவர் எங்களுடைய நிலைமையும் இதுவாகத்தான் இருக்கும். ஆகவே தங்களுடைய உயிரை உடைமைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வேறு வழியில்லாமல் இஸ்லாத்திலே இணைகின்றார்கள். யார்? இந்த முனாஃபிக் கூட்டமும் இஸ்லாத்திலே இணைகின்றார்கள். இவர்களுடைய விடயத்தை பற்றி குர்ஆனில் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க, எதனால் இஸ்லாத்துக்கு வந்தாங்க என்ற விளக்கம் எல்லாம் சூரத்துல் முனாஃபிக்கூன் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப பகுதியிலே ஒமினன் நாஸ் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். மக்களிலே ஒரு சாரார் இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள், எப்படிப்பட்டவர்கள், ஓமின் அன்னாசி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வமா ஹும் பிமுஃமினீன். அவர்கள் ஈமான் கொண்டதாக சொல்லுவார்கள். அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்ல. அவர்களிடத்தில் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் என்ன சொல்லுவார்கள், காலு அனுமினு கமா ஆமன ஸுஃபஹா, இந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்களும் ஈமான் கொள்ள வேண்டுமா? வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், பூமியில நீங்க குழப்பம் செய்யாமல் இருங்க என்று சொன்னால், காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட முனாஃபிக்களை பற்றி அல்லாஹு தஆலா மிக தெளிவாக பல அத்தியாயங்களிலே சூரத்து தௌபாவுல சூரத்துல் பக்ராவுல அதே போன்று அவர்களுடைய பெயரை குறித்தே ஒரு சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கி அவர்களுடைய அந்த வண்டவாளங்களை எல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தினான். ஆனாலும் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நாளை மறுமை வரைக்கும் ஒரு மிகப்பெரும் சவாலாகத்தான் இருந்து வருவார்கள். இது அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு, ஒரு விதி. ஈமானிய சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சவாலாகவும் ஒரு பெரிய சோதனையாகவும் யார் இருக்கின்றார்கள், இந்த நயவஞ்சக கூட்டம் இருக்கின்றார்களே. இவர்கள் இனம் காண முடியாதவர்களாக முஸ்லிம்களோட எல்லா நிலைகளிலும் இரண்டர கலந்திருப்பார்கள். ஆகவே இது இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய, நாம் இருக்கக்கூடிய இந்த சமகாலத்தில் கூட உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் நடக்கக்கூடிய யுத்தங்களாக இருக்கலாம், ஏனைய அரசியல் பிரச்சனைகளாக இருக்கலாம், இவைகள் முடிவுக்கு கொண்டுவரப்படாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக யார் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியவர்கள் நயவஞ்சகர்கள் தான். ஒவ்வொரு நாட்டுடைய யுத்தத்துடைய ஹிஸ்டரிகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த யுத்தங்கள் திசை மாறுவதற்கும் அதே போன்று இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய தோல்விகளையும் மிகப்பெரிய இழிவுகளையும் சந்திப்பதற்கும் இந்த முனாஃபிக் கூட்டம் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்து வருகின்றார்கள். இதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய யுத்தங்களுக்கையும் இதில் விதிவிலக்கு கிடையாது. ஆகவே அந்த முனாஃபிக்கள் வந்து மிகப்பெரிய தொந்தரவாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களை எதுவும் செய்ய முடியாது, எடுத்த கடியில் அவர்களை கொலை செய்து விடலாமா? நபிக்கு தெரியும் இவையெல்லாம் முனாஃபிக்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் கொதித்தெழும்புவார்கள் பல சந்தர்ப்பங்களிலே. இவனை கொலை செய்வதற்கு அனுமதி தந்து விடுங்கள், அல்லாஹுடைய தூதரே, இன்னஹு முனாஃபிக், இவன் ஒரு நயவஞ்சகனாக இருக்கின்றான். அப்பொழுது நபி அவர்கள் என்ன சொல்லுவார்கள், இல்லை முடியாது, அதற்கு உத்தரவு தர முடியாது. ஏனென்றால் வெளி உலகம் எப்படி பேசும், முகமது பார்த்தீங்களா அவரோடு இருக்கக்கூடிய மக்களையும் கொலை செய்றார். யாரெல்லாம் அவருடைய கருத்துக்கு முழுமையாக கட்டுப்படவில்லையோ அவங்களுக்கெல்லாம் கொலைதான் முகமதுடைய மார்க்கத்திலே தண்டனை என்று எங்களை குறை பேசி விடுவார்கள். அதனால் அந்த முனாஃபிக்கள் நபியவர்கள் விட்டு வைத்திருந்தார்கள். அவர்களுடைய பட்டியல்களை குறிப்பிட்ட சில தோழர்களிடத்திலே நபியவர்கள் கொடுத்து வைத்திருந்தார்கள். அதிலே மிக பிரத்யேகமான ஒரு நபித்தோழர் தான் ஹுதைஃபத் இப்னு யமான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரிடத்திலே மதீனாவுல இருந்த முக்கியமான நயவஞ்சகர்களுடைய பட்டியலை நபியவர்கள் கொடுத்து வைத்திருந்தார்கள். சரி, அப்ப இந்த அப்துல்லாஹி இப்னு உபையுடைய தலைமைத்துவத்தில் இருந்த முனாஃபிக்கள் எல்லாம் இந்த பத்ருடைய வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்திலே நுழைந்து விடுகின்றார்கள். அவர்கள் அதற்கு வழி இல்லாமல் தான் இஸ்லாத்திலே நுழைகின்றார்கள். சரி, அதற்கு பின்னால் இந்த இவர்களுடைய விவகாரம் எப்படி, பணைய கைதிகள் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களுடைய விவகாரத்தை பொறுத்தவரையில் அவர்களை நபி அவர்கள் பகிர்ந்து கொடுக்கின்றார்கள். அன்சாரி முஹாஜிர் சஹாபாக்களுக்கு மத்தியில விசேஷமாக நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒவ்வொருத்தருடைய வசதிக்கு ஏற்ப அவர்களுக்கு இந்த பணைய கைதிகளை பகிர்ந்து கொடுக்கின்றார்கள். கொடுக்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களுடைய விடயத்திலே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் நல்ல முறையிலே அவர்களை வழிநடத்துங்கள், இதன் மூலமாக இவர்கள் உங்களுடைய நன்னடத்தைகளை பார்த்து இஸ்லாத்திலே கூட நுழையலாம் என்ற கருத்திலே நபி அவர்கள் அந்த கைதிகளுடைய விடயத்திலே வசியத் செய்து சஹாபாக்களுக்கு அந்த கைதிகளை ஒப்படைக்கின்றார்கள். ஒருத்தருக்கு ரெண்டு பேர், மூணு பேர், நாலு பேர் என்று சொல்லி இப்படியாக பிரித்து கொடுக்கின்றார்கள். இப்ப இவர்களுடைய விடயத்தில் என்ன தீர்ப்பு, இவர்களுக்கு என்ன செய்வது, இவர்களிடத்தில் இருந்தே ஈட்டு தொகைகளை எடுத்துக்கொண்டு இவர்களை விடுதலை செய்வதா, இவர்களை சும்மா இனாமாக விடுதலை செய்து விடுவதா, அல்லது இவர்களை கொண்டு போடுறதா என்று இப்ப கருத்து முரண்பாடு வருகின்றது. நபி அவங்க ஆலோசனை செய்கின்றார்கள். இப்ப ஆலோசனை செய்வதற்கு நபிக்கு மிக நெருக்கமான ஆலோசகர் யார், சந்தேகம் கிடையாது, ரெண்டு பேர் தானே. மிக முக்கியமாக நபிக்கு மிக நெருக்கமான ஆலோசனைக்குரியவர்களாக யாரை நபி அவங்க வச்சிருந்தாங்க, அபூபக்கர் உமர். அபூபக்கரத்திலே ஆலோசனை கேட்கின்றார்கள். அபூபக்கரை பொறுத்தவரை தெரியும், எப்படி கொஞ்சம் சாஃப்டான ஒரு இலகிய மனதை உடையவர் தானே அபூபக்கர். அப்ப அபூபக்கர் ஆலோசனை சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவங்க எல்லாம் எங்க குடும்பத்து மக்கள், இவங்க எல்லாம் வெளி உலகத்திலிருந்து வந்தவங்கல்ல, ஏதோ எங்களை எதிர்த்து வந்து விட்டார்கள், எங்களுடைய பொறுப்புக்கு கீழால் அல்லாஹ் இவர்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டான், ஆனால் இவங்க எல்லாம் எங்களுடைய தந்தை உறவுல வந்த சகோதரர்கள், அதே போன்று நெருங்கிய குடும்ப உறவினர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய விடயத்திலே அவரவருடைய வசதிக்கு ஏற்ப ஈட்டு தொகைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு இவர்களை நாங்கள் விடுவித்து விடுவோம். அந்த பணத்தின் மூலமாக எங்களுக்கு எதிர்காலத்திலே இந்த காவிர்களை எதிர்த்து போராடுவதற்கு, எங்களுடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பலப்படுத்துவதற்கு இதுக்கெல்லாம் நமக்கு இந்த பணம் உதவியாக இருக்கும். ஏன்னா மக்காவில் நிறைய பணம் இருக்குது, எதுவும் முக்கியமான பிரமுகர்கள் பிடிபட்டிருக்கின்றார்கள், பெரிய அளவுல தொகைகளை நாங்கள் இவர்களிடத்திலிருந்து பெற்றோம் என்று சொன்னால் அதன் மூலமாக அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் எங்களுடைய இந்த தாராள தன்மையை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் இவர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள், இந்த ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு என்று ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகின்றார்கள். இது நபியுடைய மனதை முழுமையாக தொட்டு விடுகின்றது. அடுத்ததாக யாரை கூப்பிடுறாங்க, ஹத்தாபுடைய மகனே உமரே, உங்களோட கருத்து என்ன? சுப்ஹானல்லாஹ், உமர் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுவின் தூதரே, இங்கே பாரபட்சம் கிடையாது, இங்கே என்ன கிடையாது, இங்கே அல்லாஹ், ரசூல், மார்க்கம் இவைகள் தான் முற்படுத்தப்படுகின்றது. உறவுகளுக்கு இங்கே என்ன கிடையாது, இடம் கிடையாது. நெருங்கிய இனவந்துகளுடைய அந்த இரக்க வாசங்கள் எதுவுமே கிடையாது. ஏன், இவர்கள் அல்லாஹுவையும் தூதரையும் மார்க்கத்தையும் எதிர்த்து வந்தவர்கள். இவர்களுடைய விடயத்திலே அபூபக்கருடைய கூற்றுக்கு நான் முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றேன். முதலாவது சொல்றாங்க, அபூபக்கருடைய கூற்றுக்கே நான் உடந்தே கிடையாது, இதுல நான் உடன்பாடு கிடையாது, எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. நான் என்னுடைய ஆலோசனை என்ன தெரியுமா, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க, அவரை எனக்கு பாருந்தாங்க, வேற யாரும் வந்து அவரை கொலை செய்ய போறதில்ல. என்னுடைய குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்கள் இன்னும் நாட்கள் இருக்கிறாங்க, இவங்களை எனக்கு பாருந்தாங்க, அவர்களுடைய கதையை நான் முடிக்கிறேன். அதே போன்று அலியை பொறுத்தவரையில் அலியுடைய சகோதரர் அகீல் இருக்கிறார் இந்த பணைய கைதிகள், அகீல் அபி தாலிப், அபு தாலிபுடைய மகன் அகீல், அகீல் இருக்கிறாரு, அகீல அலிக்கு கொடுங்க, அலி அவருடைய கதையை முடிப்பார். அதே போன்று ஹம்சாவுக்கு வந்து அவருடைய உறவினர்கள் இருக்கிறாங்க, நெருங்கிய உறவினர்கள், அவங்களை கொடுங்க. அப்ப இதுல வந்து யாருக்கும் என்ன கிடையாது, சங்கடங்கள், மனசங்கடங்கள், பிரச்சனைகள் கிடையாது. அவரவருடைய உறவினர்களை அவரவர்களை கொலை செய்வாங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு. இந்த விடயத்தில் என்னுடைய தீர்ப்பு இதுதான், அல்லாஹுடைய தூதரே சொல்லுகின்றார்கள். அதனால அந்த மக்கத்து குறைசி காவிர்கள் விளங்கிக் கொள்ளட்டும், எங்களிடத்திலே என்ன கிடையாது, எந்த விதமான பாசமும் இந்த இணை வைக்கக்கூடியவர்களுக்காக நாங்கள் மறைத்து வைத்தே நயவஞ்சகத்தனமாக நாங்கள் செயல்படக்கூடியவர்கள் அல்ல என்பதை அவர்கள் சரியாகவே புரிந்து கொள்ளட்டும் என்ற ஒரு தீர்க்கமான முடிவை சொல்லுகின்றார்கள். இப்ப ஒன்று கொண்டு முரண்பட்ட முடிவு. ஆனா நபி அவர்களுடைய உள்ளத்துல அபூபக்கருடைய அந்த ஆலோசனை தான் நல்லதாக இருந்தே, அந்த ஆலோசனைப்படி நபி அவர்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். நபி அவங்க செஞ்சாங்க, அந்த பணைய கைதிகள் அவர்களிடத்தில் ஈட்டு பொருளாக 1000 வெள்ளிக்காசிகள் இருந்து 4000 வரைக்கும், 1000, 2000, 3000, 4000 அவரவருடைய வசதிக்கு ஏற்ப 4000 வரைக்கும் பெரிய தொகை, 4000 வரைக்குமான வெள்ளிக்காசிகளை எடுத்துக்கொண்டு அவர்களை விடுதலை செய்வது. அறவே வசதி இல்லாதவர்களை, அதுவும் மிக நெருக்கமாக நிர்பந்தமான சூழ்நிலைகளிலே வந்து சிக்கியவர்களை இலவசமாகவும் எந்த விதமான பணத்தையும் எடுக்காமலும் நபி அவர்கள் விடுதலை செய்கின்றார்கள். பின்னால் விளக்கம் வரும். அதே போன்றே இன்னும் சிலர்கள் இருந்தார்கள், அவர்களிடத்தில் பண வசதி இல்லை ஆனால் படித்தவர்கள். மக்கத்தே காவிர்களை பொறுத்தவரையில் பெரும்பாலானவர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களாம் இருந்தார்கள். மதீனாவில் இருந்தவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள். ஆகவே மதீனாவில் இருந்த சிறார்களே ஒரு 10-10 பேரை தெரிவு செய்து இவர்களுக்கு மொழியை அதாவது திறம்பட கற்றுக் கொடுக்க வேண்டும், எழுதுவதற்கு வாசிப்பதற்கு மொழியை திறம்பட கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த கருத்தில யார் சொல்றாங்க? எழுத படிக்க தெரியாத நபியுடைய கருத்து. ஆகவே இந்த மார்க்க அறிவுக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த மொழி அறிவு இருக்கின்றதே, எந்த ஒரு மொழியும் இல்லாமல் நமக்கு என்ன செய்ய முடியாது? இப்ப அரபு மொழி இல்லாமல் இஸ்லாத்தை மாசர எங்களுக்கு விளங்க முடியாது. இரண்டாவது ஒரு மொழியை வைத்து நாங்கள் படிப்பதாக இருந்தால் அது பெரிய சிரமம் தான். ஆகவே அந்த மொழியை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அந்த பணைய கைதிகளை நபி அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். இப்படியாக அந்த தீர்ப்பு கொடுக்கப்படுகின்றது. மறுநாள் காலையிலே உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க, நபியும் அபூபக்கரும் ஒரு இடத்துல இருந்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். உமருக்கு என்னென்ன மனசுல வருது, நான் நேத்து பேசின பேச்சு நபியுடைய உள்ளத்தை தாக்கி விட்டதோ, அபூபக்கரை எதிர்த்து பேசிட்டேனே, அபூபக்கர் அண்டா என்ன, நபி அண்டா என்ன, ரெண்டு பேரும் இரண்டு உடம்பு தான், ஆனா இரண்டு பேர் என்ன செய்யறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னவர்கள் இருவர்களும் இது யகூலு லி ஸாஹிபிஹி, தன்னுடைய தோழர் என்று சொல்லப்பட்டவர்கள். அபூபக்கருடைய விடயத்தில் நபி அவர்கள் ஏதோ கவலைப்பட்டு விட்டார்களோ, அபூபக்கருடைய மனம் நொந்து விட்டதோ என்று இவருக்கு வேறு பக்கமாக எண்ணம் போகின்றது. ஆனால் நடந்தது அது அல்ல, வஹி வந்து விட்டது உமருக்கு சாதகமாக. அல்லாஹுடைய தூதருக்கும் அபூபக்கருக்கும் பாதகமாக அவர்கள் எடுத்த முடிவை கண்டித்து அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலால் இருந்து குர்ஆனை இறக்குகின்றார். அதனால் தான் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், வஃபக்து ரப்பி ஃபீ ஸலாஸ், சில அறிவித்தல்களிலே ஃபீ அர்பா, 3-4 விடயங்களிலே நான் என்னுடைய இறைவனுக்கு நேர்பட்டிருக்கின்றேன். உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆசை வைப்பார்கள் சில விடயங்களை, அதற்கு ஒப்பு அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி இருக்கின்றார். ஏன், உமருடைய கருத்து எதுவாக இருந்தது, இவர்களை முழுமையாக கொன்று முடித்து விட வேண்டும், கதையை முடிச்சிடணும், இனி இன்னும் ஒரு யுத்தத்துக்கு வழிவைக்க கூடாது, மக்கத்தோட இன்னொரு யுத்தம் இருக்கக்கூடாது, மக்கத்து காவிர்களோட இன்னும் ஒரு யுத்தத்தை நாங்கள் சந்திக்க நேரிடக்கூடாதே, முக்கியமானவர்கள் கைக்குள்ளவன் சிக்கி இருக்கிறாங்க, கதையை முடிச்சிடணும், இதுதான் உமருடைய கருத்தாக இருந்தது. ஆனா நபி அவர்களும் அந்த அபூபக்கரும் இலகிய மனதோடு அவர்களுடைய ஒரு இஜ்திஹாதின் அடிப்படையில் வேறு விதமாக முடிவெடுக்கின்றார்கள், வீட்டு பொருள்களை பெற்றுக் கொள்வதாக. இப்ப உமர் வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே ஏன் அழுகின்றீர்கள், எதனால் நீங்கள் அழுகின்றீர்கள்? அப்பொழுது சொல்லுகின்றார்கள், சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், நீங்க அழக்கூடிய விடயம் எனக்கு விளங்கினால் நானும் உங்களோட சேர்ந்து அழுவேன், எனக்கு அழுக வந்தா நானும் உங்களோட சேர்ந்து அழுவேன், அப்படி அழுக வரலன்னா நான் அழுவதை போன்று பாசாங்கு செய்வேன், என்ன நிகழ்ந்தது என்பதை சொல்லுங்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உமரே, அப்கி லில்லதி உரித அலா அஸ்ஹாபிக மின் அக்தஹிமுல் ஃபிதா ஃபக்கத் உரித அலைய அதாபுஹும் அத்னா மின் ஹாதிஹி ஷஜரா. எதனால் அழுகின்றேன் தெரியுமா, இந்த ஈட்டு பொருளை நாங்கள் பெற்றதனால் உம்முடைய தோழர்களாகிய இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பெரிய தண்டனையை எனக்கு காட்டிவிட்டான். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்துக்கு பக்கத்திலே அந்த தண்டனை எங்களை நெருங்கிவிட்டது, அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கருணையினால் அதை அல்லாஹு தஆலா எங்களை விட்டும் தடுத்து விட்டான், இல்லை என்றிருந்தால் மிகப்பெரிய ஒரு வேதனை எங்களை தாக்கியிருக்கும், இதனால் நாங்கள் இந்த பணைய கைதிகளை விட்டு அவர்களிடத்தில் இருந்து எதை பெற்றதற்காக வேண்டி, ஈட்டு பொருள்களை பெற்றதற்காக வேண்டி, அதனால் அல்லாஹு தஆலா எங்களை கடுமையாக கண்டித்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சூரத்துல் அன்பாலுடைய வசனத்தை இறக்குகின்றான், அல்லாஹுடைய தூதருக்கு என்ன கூடாதே, இந்த காவிர்களை முழுமையாக வேரோடு கருவறுத்து முழுமையாக அவர்களை அப்படியே அழித்து விடும் வரைக்கும் சிறை கைதிகளை பிடிக்க முடியாது, சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர்களை முழுமையாக அழித்திருக்க வேண்டும். அப்ப யுத்தத்தை இடையில நிறுத்தாமல் இடையில சொன்னா யுத்தத்தில் இவங்க புறமுதுகு காட்டியோட கூடிய நேரத்தில் யுத்தம் முடிவுக்கு வருகின்றது. இப்படி எல்லாம் அவர்களை முடிந்த அளவு அழித்து விட்டுத்தான் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். அதற்கு பின்னால் பிடிபடக்கூடியவர்கள் தான் கைதிகள். அப்படித்தான் பிடிபட்டாலும் ஓடியவர்கள், களத்தில் இருந்து புறமுதுகு காட்டி ஓடியவர்கள், இவர்களை பிடித்தெடுத்தாலும் இவர்களை அப்படியே கொன்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக சொல்லுகின்றான். துரிதுன அரத துன்யா வல்லாஹு யுரிதுல் ஆகிரா, நீங்கள் இந்த உலகத்துடைய அற்ப பொருளை நீங்கள் விரும்புகின்றீர்களா? அல்லாஹ் மறுமையை நாடுகின்றான். வல்லாஹு அசீசுன் ஹகீம், அல்லாஹு தஆலா மிகைத்தவன் ஞானமிக்கவன். லௌலா கிதாபும் மினல்லாஹி சபக், அல்லாஹ்வுடைய வேதத்திலே அவனுடைய கட்டளை முந்தி இருக்கவில்லை என்றிருந்தால், லமஸ்ஸக்கும் ஃபீமா அஹத்தும் அதாபுன் அதீம், மிகப்பெரிய ஒரு வேதனை. நீங்கள் எடுத்துக்கொண்ட இந்த ஈட்டு பொருள்களை எடுத்ததற்காக வேண்டி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை உங்களை வந்து அடைந்திருக்கும் என்று அல்லாஹு தஆலா கண்டித்து வசனத்தை சூரத்துல் அன்ஃபால்ல இறக்கி விடுகின்றான். அப்படின்னா இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், லௌலா கிதாபும் மினல்லாஹி சபக, அல்லாஹ்வுடைய கட்டளை முந்தி இருக்கவில்லை என்றிருந்தால். இந்த கட்டளை என்ன என்பதில் தஃப்ஸீருடைய உலமாக்களுக்கு இடையில பல கருத்துக்கள் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா ஏற்கனவே என்ன செய்திருக்கின்றான், அல்லாஹு தஆலா சூரத்து முஹம்மதிலே இப்படியாக யுத்தத்திலே கைதிகளை நீங்கள் பிடித்தால் அவர்களிடத்தில் இருந்து ஈட்டு பொருள்களை பெற்றுக் கொள்ளலாம் என்ற வசனத்தை இறக்கி வைத்திருந்தான். அதனால் அந்த சட்டம் இருந்ததன் காரணமாக நீங்கள் அந்த சட்டத்துக்கு ஒப்பு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்ற காரணத்தினால அந்த தண்டனையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள். இல்லை என்றிருந்தால் உங்களுக்கு தண்டனை வந்திருக்கும். அல்லது வந்து அல்லாஹு தஆலா அவனுடைய கட்டளை முந்தி இருக்கவில்லை என்றிருந்தால் உங்களுக்கு தண்டனை வந்திருக்கும் என்று எதை கருத்தில் கொள்ளுகின்றான் என்று சொன்னால், அல்லாஹுடைய கட்டளை என்ன, பத்ருடைய யுத்தத்திலே கலந்து கொண்ட அனைத்து தோழர்களையும் அல்லாஹு தஆலா அப்படியே பார்த்து சொல்லிவிட்டான், உங்களுடைய அனைத்து பாவங்களையும் நான் மன்னித்து விடுகின்றேன், இனி நீங்கள் வாழும் காலத்தில் எந்த தப்பு தவறுகளை செய்தாலும் உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா பத்ருடைய சஹாபாக்களுக்கு முழுமையான மன்னிப்பை அல்லாஹு தஆலா வழங்கிவிட்டான். ஆகவே மன்னிப்பு வழங்கப்பட்ட இந்த மக்களை அல்லாஹு தஆலா தண்டிக்கலாமா? தண்டிக்க முடியாது. அதனால் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை முந்திவிட்டது அவர்களுக்கு, அவனுடைய கருணையும் பாவ மன்னிப்பும் இருப்பதாக, அதனால் அல்லாஹு தஆலா அந்த தண்டனையை தடுத்தான். இல்லை என்றிருந்தால் அவர்கள் பெற்ற இந்த ஈட்டு பொருளுக்காக அல்லாஹு தஆலா கண்டிப்பாக அவர்களை தண்டித்திருப்பான். ஆகவே உமருக்கு சாதகமாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கின்றான். இதுபோன்று இன்னும் பல சந்தர்ப்பங்களிலே உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஒப்ப குர்ஆனிய வசனங்கள் இறங்கி இருக்கின்றது. யாருக்கு சொல்லலாம், ஒன்று ஹிஜாபுடைய விடயம், அதே போன்று மதுபானத்துடைய விடயம். இப்படிப்பட்ட சில விடயங்களிலே அல்லாஹு தஆலா உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆசைக்கு ஒப்ப குர்ஆனிய வசனங்களை இறக்கினான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உமருடைய நாவுலே பேசுகின்றான் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆகவே எப்படி இருந்த உமர் உண்மையாக இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக அவர்களுடைய நிலைமை எப்படி மாறியது. ஆனாலும் இவ்வளவு விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே பார்த்ததற்கு பின்னாலும் நபி அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் ஹுதைஃபாவிடத்திலே வந்து கேட்பார்கள், அஸ்அலுக பில்லாஹியா ஹுதைஃபா, ஹுதைஃபாவே அல்லாஹுவை முன்னிறுத்தி நான் கேட்கின்றேன், அல்லாஹுடைய தூதர் என்னையும் உங்களிடத்திலே தந்திருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் பட்டியலே சேர்த்திருக்கின்றார். எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு சொல்றேன். இந்த உமர், உமருடைய நாவலை அல்லாஹ் பேசுகின்றான். உமர் நினைத்தபடி குர்ஆனிய வசனங்கள் இறங்குகின்றது. உமருக்கு சாதகமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாதகமாக அவர்களுடைய அந்த தீர்ப்புக்கு தீர்ப்பை கண்டித்து குர்ஆன் வசனம் இறங்குகின்றது. இப்படிப்பட்ட ஒரு உத்தமர் உமர். இந்த உமர் எந்த அளவு அவர்களுடைய ஈமானுடைய விடயத்திலே வைந்திருக்கின்றார்கள். அப்ப நயவஞ்சகம் என்பதே ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எப்படி வரலாம், கருப்பு எறும்பு கார் இருளிலே கருங்கல்லிலே ஊர்ந்து செல்லக்கூடிய கருப்பு எறும்புடைய ஊரலை விட மென்மையாக சாஃப்டாக ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நயவஞ்சகம் வந்துவிடும். இதை பயந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த சம்பவத்திலே அல்லாஹு தஆலா இன்னும் பல படிப்பினைகளை வைத்திருக்கின்றான். இதிலே மிக முக்கியமான படிப்பினை தான் இந்த நயவஞ்சகர்களுடைய விடயம், அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள். அதே போன்று உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய கண்ணியம், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த கண்ணியம், மார்க்கத்திலே பாரபட்சம் கிடையாது. அல்லாஹு தஆலா ஒரு முடிவை வைத்து விட்டார் என்று சொன்னால் நபியை கூட கண்டிக்கலாம். நபிய இது போன்று இன்னும் சில விடயங்களையும் அல்லாஹு தஆலா கண்டித்திருக்கின்றான். அந்த அபசவத்தவல்லா இறங்கிய சம்பவம், அதிலேயும் நபியை அல்லாஹு தஆலா கண்டித்தான். சரி, அப்ப இப்படியாக நபி அவர்கள் இந்த ஈட்டு பொருட்களை பெற்றுக்கொண்டு அவர்களை ஒரு சிலர்களை விடுதலை செய்கின்றார்கள். இந்த விடுதலை செய்யப்பட்டவர்களே ஒரு சாரார் இருக்கின்றார்கள், அவர்களை அல்லாஹுடைய தூதர் இலவசமாக விடுதலை செய்தார்கள். எந்த விதமான கிரயங்களையும் பொருள்களையும் எடுத்துக் கொள்ளாமல் விடுதலை செய்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒருவர் தான் அல் முத்தலிப் இப்னு ஹம்சம் என்று சொல்லக்கூடியவர், அதே போன்று சைஃபி இப்னு அபி ரிஃபா என்று சொல்லக்கூடியவர், அபு அஸ்ஸத் அல் ஜுமஹி என்று சொல்லக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட முக்கியமான சில நபர்களை நபி அவர்கள் இலவசமாகவே இனாமாகவே விடுதலை செய்து விட்டார்கள். ஆனால் இந்த அபு அஸ்ஸா என்று சொல்லக்கூடியவர் இந்த நபி அவர்களுடைய இந்த தாராள தன்மையை கூட மதிக்காமல் உஹதுல மீண்டும் வந்தான். மீண்டும் வந்தே மீண்டும் உஹதுலையும் சிறைபிடிக்கப்படுகின்றான். நபி அவங்க அந்த நேரத்தில் சொன்னார்கள் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம், லா யுல்தகுல் முஃமின் மின் ஜுஹரி மர்ரதைன், ஒரு மூமின் ஒரு பொந்தில இருந்து இரண்டு முறை தீண்டப்பட மாட்டான். ஒரு முறை நான் உன்னுடைய விடயத்துல உன்னை பார்த்திருக்கிறேன், உன்னை பிடிச்சி உன்னை நான் கைவிட்டேன், இரண்டாம் முறையும் உஹதுலையும் அவன் மண்டாடினான். யாரே இந்த அபு அஸ்ஸான் சொல்லக்கூடிய அல் ஜுமஹி மண்டாடுகின்றான். நபி அவங்க போதான் சொன்னாங்க, லா யுல் தகுல் முஃமின் மின் ஜுஹரி மர்ரதைன், என்னுடைய ஞாபகம் அதாத்தா இருக்கும் அந்த சம்பவத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், லா யுல் தகுல் முஃமின் மின் ஜுஹரி மர்ரதைன், ஒரு பொந்தில இருந்து ஒரு முறை தீண்டப்பட்டான்னு சொன்னா மறுமுறை அதே பொந்தில இருந்து தீண்டப்பட்டா இவன் மூமின் அல்ல. அப்ப என்ன செய்யறது? இது எல்லா விடயத்திலையும், உலக விடயத்திலேயும் தான், எல்லா விடயத்துக்கும் இது அப்ளை ஆகும். நம்ம ஒருத்தரோட பிசினஸ் பண்ணி ஒரு முறை பட்டுட்டோம்னு சொன்னா திரும்ப போய் அதுல விழுறதா, அந்த குழியில திரும்ப போய் விழுறதா இருந்தா அவன் மூமின் கிடையாது. அவன்கிட்ட அவன் என்ன செய்யறது, சரியாக மக்களை மெஷ பண்ணிக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் அவர்களிடத்துல இல்ல. எந்த ஒரு விடயத்திலையும் தான், ஒரு முறை நாங்க தீண்டப்பட்டோம்னு சொன்னா அதோட நம்ம படிப்பினை பெறணும், அதோட எல்லா விடயங்களையும். அப்ப நபி அவங்க என்ன சொன்னாங்க, லாயுல் தகுல் மூமின், மூமினை பொறுத்தவரையில மின் ஜுஹரின் மர்ரத்தேன், ஒரே பொந்தில இருந்து இரண்டு முறை தீண்டப்பட மாட்டான். அதனால உனக்கு கொலைதான். அவருடைய கதை எங்க உகதுல நபி அவங்க அவனை கொலை செய்து விடுகின்றார்கள். சரி, இப்படியாக இந்த பட்டியலில் யார் வருகின்றார்கள்? மிகப்பெரிய சங்கடத்துக்குரிய ஒரு நிகழ்வும் நடக்கின்றது நபி அவர்களுக்கு. அபுல் ஆஸ் இப்னு ரபி, அபுல் ஆஸ் யாரே, ஜெய்னபுடைய கணவர், லா இலாஹ இல்லல்லாஹ், நபி அவர்களுடைய மகள் ஜெய்னப், ஜெய்னப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கணவர் அபுல் ஆசம் இந்த பணைய கைதிகளில் ஒருவர். அபுல் ஆசம் நபி அவர்களுக்கு முன்னால் வந்து நிறுத்தப்படுகின்றார். இங்க பாரபட்சம் காட்டலாம நபிக்கு, யாரு மருமகன், ஒன்று பண்ணலாதே மருமகன். அப்ப நபி அவங்க என்ன செய்றாங்க, இவர்கிட்டையும் ஈட்டு பொருள் என்ன செய்யறது, இவர்கிட்டையும் பணத்தை எடுத்துக்கொண்டு தான் விடுதலை செய்யணும். உடனடியாக ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கணவர் தானே, அங்க இருந்து என்ன செய்கின்றார்கள், கணவரை விடுதலை செய்வதற்காக வேண்டி யார் இப்ப கணவர் தந்தையுடைய பிடியில் இருக்கிறாங்க, தந்தையுடைய பிடியில் இருக்கிறாங்க. அந்த மகளுக்கு தெரியும் நபியுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், இதுல பாரபட்சம் கிடையாது, குடும்ப உறவு இதெல்லாத்தையும் தாண்டித்தான் நபியுடைய நடவடிக்கை இருக்கும் என்பது ஜைனபுக்கு தெரியும். ஆகவே ஜைனப் என்ன செய்யறாங்க, விடுவிப்பதற்காக வேண்டி, ஏன்னா இந்த அபுல் ஆசுக்கும் ஜெய்னபுக்கும் இடையில இருந்த இந்த குடும்ப உறவு இருக்கின்றதே கணவன் மனைவி உறவு, இது ஒரு அற்புதமான சம்பவம். அதுக்கு ஒரு தனி பயான் தேவை சோர்களே, அது ஒரு நீண்ட ஒரு சம்பவம். அபுல் ஆசுக்கும் இந்த ஜெய்னபுக்கும் இடையில இருந்த இந்த குடும்ப உறவு, கணவன் மனைவி உறவு இருக்கின்றது, இது ஒரு சரித்திர ஆசிரியர்கள் இதை வச்சு நிறைய நூல்கள் கூட எழுதியிருக்கிறாங்க, சில நூல்கள் கூட சில புக்லெட்டுகள் கூட எழுதப்பட்டிருக்குது. இந்த ஒரு மனைவி கணவனோட எப்படி நடந்து கொண்டது, அந்த கணவன் அந்த மனைவியுடைய விடயத்தில் எப்படி நடந்து கொண்டாங்க என்பது, அது ஒரு சில விடயங்களை முடிஞ்சா பார்ப்போம். இந்த ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கணவனை விடுதலை செய்வதற்காக வேண்டி எது அனுப்பினாங்க தெரியுமா, தான் தன்னை திருமணம் முடித்து வைக்கக்கூடிய நேரத்தில் தாய் ஹதீஜா கொடுத்த ஒரு மாலை இருந்த அவர்களிடத்தில். இதை யாரும் சீதனத்துக்கு ஆதாரம் எடுத்துருவாங்களோ, சரி, ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அவங்க மகளுக்கு போட்டு ஒரு மாலை இருந்தது, அவங்கள்ட்ட வேற எதுவும் இருக்கல, இந்த மாலையை கலட்டி உடனடியாக அனுப்புறாங்க. இத அல்லாஹுடைய தூதரிடத்தில் கொடுத்து என்ற கணவரை எப்படியாவது விடுவித்து என்னோட கொண்டு வந்து சேர்த்துருங்க. இந்த மாலை நபி அவர்களுக்கு முன்னால் வருகின்றது. அந்த மாலையை கண்டதும் நபி அவர்களுடைய கண்கள் கலங்குகின்றது, ஹதீஜாவுடைய சிந்தனை வருகின்றது, தன்னுடைய மனைவி ஹதீஜாவுடைய சிந்தனை வருகின்றது. ஹதீஜாவுடைய விடயத்திலே நபி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? ஹதீஜாவை பற்றி ஏனைய மனைவிமார்கள், நபி அவர்கள் மனைவிமார்களிடத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் ஹதீஜா மரணிச்சினாங்க, ஹதீஜாவை பெருமிதமாக பேசுவார்கள். அப்பொழுது சக்கலத்திமார்கள் தானே என்ன சொல்வார்கள், அல்லாஹுடைய தூதரே, கன்னி பெண்களை எல்லாம் உங்களுக்கு, ஆயிஷா போன்றவர்கள் கன்னி பெண்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்து, இந்த சிறிய வயதிலே உள்ள அழகழகான பெண்களை எல்லாம் உங்களுக்கு தந்ததற்கு பின்னால் உங்களை விட வயதிலே கூடிய அந்த பெண்ணை பற்றி நீங்க பேசுறது நியாயம் தானா என்று மாதிரி பேசுவாங்க. அப்பொழுது நபியோர்கள் என்ன சொல்வார்கள், வாசத்னி பிமாலிஹா. அந்த ஹதீஜா யார் தெரியுமா? அவளுடைய பணம் தான் என்னுடைய பிரச்சாரத்தின் ஆரம்ப கட்டத்தில் எனக்கு உதவியது. மக்கள் எல்லாம் பொய்ப்பித்த நேரத்தில் என்னை உண்மைப்படுத்திய பெண்மணி, எனக்கு மன ஆறுதலை கொடுத்த பெண்மணி. வகான லீ மின்ஹா வலத், அதைவிட மேலாக அல்லாஹ் உங்கள் யாரின் மூலமாகவும் எனக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கவில்லை, ஹதீஜாவின் மூலமாகத்தான் எனக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தான். அந்த ஹதீஜாவை மறக்க முடியாது, அந்த ஹதீஜாவை மறக்க முடியாது என்று பெருமிதமாக பேசுவார்கள். நபி அவங்க ஏதாவது வீட்டில் சமையல் சமைத்தால் கூட ஹதீஜாவுடைய தோழிகளுக்கு அப்படியே அந்த கறிகளை அனுப்பி விடுவார்கள். அப்படி மறைவுக்கு பின்னால் கூட ஹதீஜாவை நபி அவர்கள் கண்ணியப்படுத்தி இருக்கின்றார்கள். இப்ப ஹதீஜாவுடைய அவங்க அணிந்திருந்த மாலை ஜைனபுக்கு வந்து, ஜைனபுடைய கணவர் அபுல் ஆசை விடுவிப்பதற்காக வேண்டி ஈட்டு பொருளாக நபியுடைய கைக்கு இந்த மாலை வருகின்றது. ஹதீஜாவுடைய பழைய நினைவுகள் எல்லாம் வருகின்றது. உடனடியாக மாலையை திருப்பி கொடுக்கின்றார்கள். தோழர்களிடத்திலே ஆலோசனை கேட்கின்றார்கள், நீங்கள் விரும்பினால் இந்த அபுல் ஆசை இலவசமாக விடுதலை செய்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள், இந்த மாலை எனக்கே ஈடாக பெற முடியாது. ஹதீஜாவுடைய மாலையை ஈட்டு பொருளாக பெற்று இந்த அபுல் ஆசை மருமகனை எனக்கு விடுதலை செய்ய முடியாது, அந்த மாலை திரும்பி ஜைனபுக்குத்தான் போக வேண்டும், நீங்க விரும்பினால் இவரை இலவசமாக இனாமாக நான் விடுதலை செய்து விடுகின்றேன். சஹாபாக்கள் நபியுடைய அந்த மனநிலையை பார்க்கின்றார்கள். சங்கடமான ஒரு நிலையிலே நபி அவர்கள் சிக்கி விடுகின்றார்கள். உடனடியாக ஏக மனதாக, ஏன் எல்லாருக்கும் சொந்தம் அந்த ஈட்டு பொருள்கள், எல்லா சஹாபாக்களுக்கும் சொந்தம் இருக்கின்றது, யுத்தத்தில் பிடிப்பட்ட பொருட்களாகத்தான் கணிக்கப்படுவது. ஆகவே அந்த சஹாபாக்கள் சொல்லிவிடுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதரை அது உங்களுடைய விருப்பப்படி நாங்கள் விட்டு விடுகின்றோம், நீங்கள் அந்த அபுல் ஆசை நீங்கள் விடுவித்து விடுங்கள். உடனடியாக அபுல் ஆசை நபி அவர்கள் விடுவித்து விட்டு ஒரு நிபந்தனை போடுகின்றார்கள், உன்னை விடுவிக்கின்றேன், ஆனால் அந்த ஜைனபை மக்காவுலே இருந்து என்னை என்னுடன் வந்து சேர்ந்து கொள்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். ஜைனப் அங்க முஸ்லிமா இருக்கிறாங்க, ஆரம்ப காலத்தில் சட்டம் எல்லாம் இல்ல, ஒரு காபிர் யாரே அபுல் ஆஸ் காபிர், காபிருக்கு கீழா ஜைனப் இருக்கிறாங்க. அப்ப இந்த சட்டம் எல்லாம் வருவதற்கு முன்னால அப்ப ஜெயினபை என்னுடைய மகளை என்னுடன் கொண்டு வந்து சேர்ப்பித்து விட வேண்டும் என்ற நிபந்தனையோட அபுல் ஆசை விடுவிக்கின்றார்கள். விடுவித்ததற்கு பின்னால் அபுல் ஆஸ் அப்படியே அந்த மாலையை சுமந்து கொண்டே மக்காவுக்கு திரும்பி செல்ல நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள், ஜைத் இப்னு ஹாரிஸாவையும் இன்னும் ஒரு அன்சாரி சோழரையும் அனுப்புகின்றார்கள். நீங்க இவரோட போய் மக்காவுடைய நுழைவாசல் வரைக்கும் சென்று ஜெயினபை அங்கிருந்தே நீங்கள் பாதுகாப்பாக என்னுடன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதுவும் ஒரு சம்பவம். ஜைனப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அங்க இருந்து எப்படி வெளியானாங்க, ஏன் மக்காவுல வந்து ஒரு பெரிய பதற்ற நிலையும் ஒரு பீதியும் ஒரு அச்சமும் கவலையும் நிறைந்து சோகமயமாக மக்கா இருக்கக்கூடிய நேரத்தில் தோல்வியுடைய செய்திகளை அடைந்து அந்த ஒரு பெரிய வெறுப்புலையும் ஒரு பெரிய கவலையிலையும் இருக்கக்கூடிய நேரத்தில் நபி அவங்க ஆள் அனுப்பி இருக்கிறாங்க மகளை அழைத்து வரும்படி. இப்ப அபுல் ஆசுடைய சகோதரர் கினானா என்று சொல்லக்கூடிய ஒரு கினானா இப்னு ரபி வந்து ஒரு ஒட்டகத்தோட சென்று தன்னுடைய சகோதரனின் மனைவியை வந்திருக்கக்கூடிய நபியுடைய தோழர்களுக்கு கொண்டு வந்து ஒப்படைப்பதற்காக வேண்டி அழைத்து வருகின்றார்கள் பட்ட பகலிலே. இப்ப இது மதீனாவுலயோ மக்காவுல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். அடே நாங்க நொந்து போய் இந்த என்ன செய்யறது, இந்த புண்ணுல எது ஊத்துற மாதிரி எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கும் சொல்லுவாங்களே, நொந்து போன இந்த புண்ணுல திரும்ப எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்குமா இல்லையா, ஏற்கனவே இந்த புண்ணு ஆறல்ல, இப்ப முகமது என்ன செஞ்சிருக்காரு ஆள் அனுப்பி இருக்கிறாரு மகளை அழைத்து வரும்படி. அப்ப இந்த தோல்வியை இப்பவே ஜீரணிக்க முடியாத நிலைமையில எங்களோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நாங்க அனுப்புறதா, அபுல் ஆஸ் வந்திருக்கிறார் இங்க வர்றாரு, அதே போன்று முக்கியமான தலைவர்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்காங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, இன்னும் ஒரு சாரார் அங்க பிடிபட்டிருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ஓடி வந்து மக்காவுக்கு சேர்ந்திருக்கிறாங்க, இப்படியான ஒரு மனோநிலையில மக்கா இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த கினானத் இப்னு ரபி பட்ட பகல்ல அழைத்து செல்கின்றார். இதுல பல நிகழ்வுகள் நடக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த ஜைனப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கட்பமுட்டு இருந்ததாகவும், அவர்கள் தாக்கப்பட்டு அந்த குழந்தை அப்படியே குறை மாதத்திலே வெளிவந்ததாகவும் பல சரித்திர குறிப்புகள் வந்திருக்கின்றது. அதுல சில பலவீனமான செய்திகள் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து மிகப்பெரிய கஷ்டத்துக்கு மத்தியிலே தான் அங்கிருந்து வெளியேறுகின்றார்கள். ஜைனப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மிகப்பெரிய கஷ்டத்தோடு தான் வெளியேறுகின்றார்கள். அபூ சுஃபியான் கடைசவன் சொல்றாங்க, கினானாவை பார்த்தே நீ இந்த ஜைனபை அலை செல்வதாக இருந்தால் இப்படி பட்ட பகல்ல அலை சென்றால் இந்த மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், அதனால கொஞ்சம் மக்கள் அமைதி விரட்டும், கொஞ்ச நாள் விட்டுவி, அதற்கு பின்னால இரவு நேரத்தில் கொஞ்சம் மாலை நேரத்தில் அமைதியான ஒரு நேரத்தில் அவரை அவங்களை வெளியாக்கிடுங்க, என்று சொன்னதற்கொப்ப என்ன செய்யப்படுகின்றார்கள், மீண்டும் அவர்கள் வீட்டுக்கு அலை செல்லப்பட்டு இன்னும் ஒரு சில நாட்கள் அந்த இடத்துல இருந்ததற்கு பின்னால் தான் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்களிடத்திலே வரவழைத்து வரப்படுகின்றார்கள். இப்படியாக ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு அமைதியாக வந்து சேர்ந்து விடுகின்றார்கள். அப்ப இப்படியாக அந்த சிறை கைதிகளுடைய விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலே இன்னும் ஒரு சிறை கைதி இருந்தான், சுஹைல் இப்னு அம்ர். சுஹைல் இப்னு அம்ர பத்தி உங்களுக்கு தெரியும். சுஹைல் இப்னு அம்ர் தான் இதுல பின்னால் வந்து இந்த அதாவது ஹுதைபியா உடன்படிக்கையில கைச்சாத்திடப்படுவதற்காக மக்காவுடைய காவிர்களுடைய தரப்பிலே வந்தவன் தான் சுஹைல். அவன் வந்து ஒரு பெரிய பேச்சாளராக இருந்தான், நல்ல சுற்றாதுரியம் படைத்த, நல்ல இலக்கிய நாணமுள்ள, இலக்கணத்தோட இலக்கியத்தோட நல்ல அழகாக பேசக்கூடிய ஒரு ஹதீபாக முக்கியமான ஒரு பேச்சாளராக இருந்தான். இவன் வந்து நபி அவர்களை சாடி சாடி நிறைய பேச்சுகள் பேசியிருக்கிறான். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரே, இவனுடைய இந்த கடவாய் முன்பல்லு இரண்டையும் அப்படியே கலட்டுறதுக்கு உத்தரவு கொடுங்க. இனிமேல இவன் நாவு ஒளிய தொங்கட்டும், இனி உங்களை ஏசி பேசுறதுக்கு இவனுக்கு அனுமதி வைக்க கூடாது, வழி வைக்காமல் இவனுடைய பல்லுகளை கலட்டுறதுக்கு உத்தரவு கொடுங்க கேக்குறாங்க. அவ நபி அவங்க சொல்றாங்க, சித்திரவதை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை, அதனால அது செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது என்று சொல்லி சுஹைல் இப்னு அம்ருடைய விடயத்தில் நபி அவங்க தவிர்ந்து கொள்கின்றார்கள். அதே போன்று சஅத் இப்னு நுஃமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்சாரி சஹாபாக்கள் ஒருத்தர் இந்த பத்ருடைய யுத்தத்துக்கு பின்னால உம்ரா செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு போறாங்க. மக்காவுக்கு உம்ரா செய்ய போன நேரத்தில் அங்க என்ன செய்கின்றார்கள், அபு சுஃபியான் அவர்களை பிடித்து வைத்து விடுகின்றனர். எதற்காக வேண்டி, என்னுடைய மகன் அம்ர் இருக்கிறார், அம்ர் வந்து முகமதுடைய பிடியில் இருக்கிறாரே, ஆகவே அம்ரை விடுதலை செய்தால் தான் உங்களை நான் விடுதலை செய்வேன் என்றே அங்கே சஅத் இப்னு நுஃமான் பிடிபட்டிருக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு இந்த தகவல் வந்ததும் ஏன் சஹாபியை விடுவிக்க வேண்டும் என்பதனால அப்ப இந்த கைதிகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய முறை இன்றைக்கு இருக்குதா இல்லையா, இன்றைக்கும் இருக்கின்றது. இதே பல நாடுகளுடைய இந்த ராஜதந்திர தொடர்புகள்ல இவைகள் ஏற்படுகின்றது. இந்த அடிப்படையில் நபி அவர்களும் இந்த பணைய கைதிகளுடைய இந்த மாற்ற விடயத்தை செய்து கொண்டார்கள். சஅத் இப்னு நுஃமானை வழி அதாவது விடுதலை செய்வதற்காக வேண்டி அபு சுஃபியானுடைய மகன் அம்ரை நபி அவர்கள் விடுதலை செய்தார்கள். ஆகவே இன்றைக்கு நேரம் சுருங்கிவிட்டது கொள்வோம். இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கின்றது, அதோடு இந்த தலைப்பு இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெறும். அதாவது சூரத்துல் அன்ஃபால் அல்லாஹு தஆலா இந்த யுத்தத்தை பற்றி, யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் மிக அழகாக மிக சுருக்கமாக இந்த யுத்தத்துடைய எல்லா கோணங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் சூரத்துல் அன்ஃபால் இறங்கியிருக்கின்றது. அதனுடைய தர்ஜமாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து கடைசி வரைக்கும் மொத்தமாகவே இந்த யுத்தத்தை பற்றி பேசக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த பிளவு, அதுல எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு அழகான வழிகாட்டல்கள், அதே போன்று இந்த பணைய கைதிகளுடைய விடயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படியாக ஒவ்வொரு விடயத்திலையும் இந்த கொள்ளை பொருட்களுடைய விடயத்தில் இந்த எல்லா விடயங்களையும் தெளிவு ஒரு சிறந்த ஒரு அத்தியாயமாக அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் அன்ஃபாலை பத்ருடைய யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் முழுமையாக இறக்கி அருள்கின்றான். அந்த விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுலே பார்க்கலாம். ஆஹிரு தஅவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.